அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பி சேஃப். எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு சிறிய சமர்ப்பணம். பாடும் நிலா வானிலே கரைந்து போனது. ஆயிரம் நிலவை அழைத்து ஆரம்பித்து குழைந்து சிரித்து வசீகரக் குரலால் அனைவரின் இதயத்தையும் ஆக்கிரமித்தவர். அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் தன் கந்தர்வ குரலால் பாடல்களை மெருகேற்றியவர் ஞானிகள் உட்பட. ஆயிரம் ஆயிரமாக பாடல்கள் பாடியும் ஒரு நொடியும் மனிதம் மறக்காத மனிதர். பாடும் நிலாவின் பாடல்கள் காற்று வீசும் வரை காதுகளில் தாளாட்டும் சந்ததி சந்ததியாய். பாடும் நிலாவின் பாடல்கள் காற்று வீசும் வரை காதுகளில் தாளாட்டும் சந்ததி சந்ததியாய். பாடி பாடி பறந்த பாடகனின் ஆத்மா சாந்தி அடையட்டும். அன்பன் அவை மோகன்குமார்.
கேட்கலாம் வாங்க பாட்காஸ்டில் மற்றொரு சிறுகதை. இந்த சிறுகதை இதுவரை வாசித்த சிறுகதைகள், இனி வாசிக்கப் போகிற சிறுகதைகள் அனைத்தும் யூடியூபிலும் மற்றும் கேட்கலாம் வாங்க பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை வழியாகவும் கேட்டு மகிழலாம். கேட்கலாம் வாங்க. கதையின் பெயர் ஜில்லு. எழுதியவர் சுஜாதா அவர்கள். ஜன்னலுக்கு வெளியே தொடுவானத்தில் ஒரே மேக கருப்பு தீற்றலாக தெரிந்தது. ஆத்மா கதவை சாத்தினான். வரப்போகிறது, தெரிந்து விட்டது. அவர்கள் கணக்குப்படி சாயங்காலம் மழை வந்துவிடும், அதற்குள் புறப்பட்டு விட வேண்டும். திரும்பினான். நித்யா பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் நித்யா என்றான் ஆத்மா. எதை எடுக்கிறது எதை விடுறது என்றாள் நித்யா. மொத்தமே 3 பேருக்கும் 8 கிலோ தான். ரொம்ப அவசியமானதை மட்டும் எடுத்துக்க என்றான். அவசியமானதுங்கிறது எது என்று கேட்டாள் நித்யா. அந்த கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மூச்சு என்பதை தவிர ஆத்மாவிடம் வேறு பதில் இல்லை. ஒன்றுமே தேவையில்லைதான், எல்லாம் புதிதாக அமைத்து கொள்ளலாம். ஆத்மா ஹாலை சுற்றிலும் நிதானமாக பார்த்தான். 15 வருட மன வாழ்க்கையின் சேகரிப்புகள். அவ்வப்போது சந்தோஷம், செய்தி, அறிவு, இதம் தந்த எத்தனை சாமான்கள். ஸ்டீரியோவின் ஸ்பீக்கர்கள் இடம் வலமாக மௌனமாக நின்று கொண்டிருந்தன. உடன் இணைத்த காசட், டெக் பிளேயர், ஒலிபெருக்கி, வண்ண ஜாக்கெட்டுகளில் உறைந்திருக்கும் மணிக்கணக்கான சங்கீதம், பிதோவன், ஹரிபிரசாத் சௌராஷியா, எல்லாம் இப்போது தேவையில்லைதான். அருகே டைப்ரைட்டர் இருந்தது. வேண்டாம், கவிதை அடிப்பதற்கு இதுவா நேரம்? அலமாரி நிறைய புத்தகங்கள் இருந்தன. எதையாவது எடுத்து செல்லலாம். எதை? தொல்காப்பிய ஆராய்ச்சி, முக்கூடர் பள்ளு, பாண்டி நாட்டு திருப்பதிகள், புதுக்கவிதை 4 கட்டுரைகள், தமிழர் நாட்டுப்புற இயல் ஆய்வு, பாலையும் வாழையும், பைபிள், திருக்குறள், எதை? எல்லாமே இப்போது சப்தங்கள், வெறும் சப்தங்கள். குண்டு எரிந்து, கூரை எரிந்து, பெண்டு பிள்ளைகள் வயோதிகரை கொன்று குவிப்பது அன்றாட பொழுதுபோக்கு. திருட்டு பயல்கள் என்று யாரையோ திட்டினான். என்ன புத்தகம் எடுத்துக்கணும் என்று கேட்டாள். ஏதாவது எடுத்துக்கலாம் பிரயாணத்தில் படிக்கிறதுக்கு என்றான். என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க என்றாள். ஆத்மா மறுபடி அந்த அலமாரியை வருடினான். இது போதும் என்று ராணி இதழை பெட்டியின் மேல் போட்டான். நகை பெட்டிகளை என்ன பண்ணுறது என்று நித்யா கேட்டாள். எல்லாத்தையும் போட்டுண்டு வா, அங்கே போனால் விற்று மரவள்ளிக்கிழங்கு வாங்கலாம் என்றான். நித்யா அவனை கலவரத்துடன் பார்த்தாள். ஆளுக்கு 3 செட்டு துணி வச்சிருக்கேன், குமாருக்கு ஸ்வெட்டர் எடுத்துட்டுருக்கேன் என்றாள். இது என்ன பெருசா என்று கேட்டாள். நம்ம கல்யாண ஃபோட்டோ ஆல்பம், இதை விட்டுட்டு போக மனசு வரலை என்றாள் நித்யா. ஆத்மா அதை பிரித்தான். ஒல்லி ஆத்மா, பொம்மை போல் நித்யா. மனசுக்குள் புன்னகை விரிந்தது. பூட்டு வேற போரலை, மொத்தம் நாலு பூட்டு தான் இருக்கு என்றாள் நித்யா. பூட்டா எதுக்கு என்று கேட்டான் ஆத்மா. வீட்டை பூட்டிட்டு போக வேண்டாமா என்றாள். ஆத்மா கைகொட்டி சிரித்து, பைத்தியமே, பூட்டவே வேண்டாம், திருடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் ஃப்ரிட்ஜ், ரேடியோ, டிவி, புத்தகங்கள், நாக்காளி, யானை பொம்மை எல்லாமே இங்கேயேத்தான் இருக்கப் போகிறது. 100 வருஷமானாலும் இங்கே தான் இருக்கப் போகிறது. ஆல்ஃபா கதிர்களிலும் பீட்டா துகள்களிலும் ஜொலிச்சுண்டு என்றான் ஆத்மா. நித்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். ஆத்மா, நாம் எங்கே போகிறோம் என்றாள். யாருக்கு தெரியும், அரபிக் கடல்ங்கிறாங்க, மினிக்காய்ங்கிறாங்க, லட்சத்தீவுங்கிறாங்க, காற்றுக்கு எதிர்பக்கம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. போவோம் என்றான். முதலில் பம்பாய் போகணுமா என்று வினவினாள். பம்பாயா, அஷடே, பம்பாய் காணாமல் போயிடுத்து, ஃபனால் ஃபுஷ், இப்போ அங்கே ஒருத்தரும் இல்லை. மெட்ராஸ் போச்சு, டெல்லி போச்சு, கல்கத்தாவும் போச்சு. நாம் ஏதோ இந்த ஊரில் மாற்றலாகி வந்து சேர்ந்தோம், தப்பித்தோம். மழை துரத்த துரத்த ஓடிண்டே இருக்கலாம், அதிர்ஷ்டம் என்றான் ஆத்மா. அது அதிர்ஷ்டமா என்றாள் நித்யா. சரியான கேள்வி, பதில் தெரியலை. குமார் எங்கே என்று கேட்டான். வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறான். குமார் என்று அழைத்தாள். குமார் உற்சாகத்துடன் உள்ளே வந்து, அப்பா அப்பா, 7 ஹெலிகாப்டர் வந்திருக்கு, வந்து பாரேன் என்றான். ஆத்மா மகனுடன் பால்கனிக்கு வந்தான். படபடபட என்று சிறகு சுற்றி ஸ்டெபிலைஸ் ஆகி கிரீச் என்ற சத்தத்துடன் இயந்திர பூச்சிகள் மைதானத்தில் இறங்குவதை பார்த்தான். நித்யா வந்துட்டாங்க, சீக்கிரம் பேக் பண்ணுமா என்றான். அப்பா, நாம் ஹெலிகாப்டரில் போக போகிறோமா என்று குமார் கேட்டான். ஆமாண்டா கண்ணு. எங்கே போகிறோம்ப்பா? தூரத்துக்கு. ஸ்கூல் லீவா? இனிமே லீவு தான் என்றான் ஆத்மா. எப்போ வருவோம்? திரும்பி இங்கே வரமாட்டோம் என்றான் ஆத்மா. ஏன்ப்பா? ஏன்னா பாகிஸ்தான் இல்லை, பாகிஸ்தான் அவளும் சைனாவும் சேர்ந்துண்டு நம்மோட சண்டை போட்டுட்டு டபால் நிறைய பேர் செத்து போயிட்டா. நாம் இன்னும் செத்து போகலை என்றான் ஆத்மா. நித்யா உள்ளே இருந்து, ரொம்ப காரியமாக குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா என்றாள். ஹீ மஸ்ட் நோ நித்யா என்றான் ஆத்மா. குமார் யோசித்து, அதுக்கு ஏன் ஊருக்கு போகிறோம் என்றான். அவள்லாம் வெடித்த பட்டாசுனால் புகை நிறைய எடுத்து, அதில் விஷம் நிறைய இருக்குது, அது நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு என்றான் ஆத்மா. நாம் அவளை ஷூட் பண்ணலையா என்றான் குமார். ம், நாமும் ஷூட் பண்ணோம், ஒரே தமாஷ், தீபாவளி மாதிரி வெடித்தோம். கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர், பீகிங் என்று எல்லா இடத்தையும் என்றான் ஆத்மா. ஏன் நிறுத்திட்டோம்? பட்டாசெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நிறுத்திட்டோம் என்றான் ஆத்மா. ஊருக்கு போனதும் எனக்கும் வாங்கித்தாப்பா என்றான் குமார். என்னது? என்ன வாங்கித்தரணும்? ஆட்டோம்பாம் என்றான் குமார். ஆத்மா சிரித்து கொண்டே, நீ தாண்டா தலைவன் என்று அவன் தலையை தட்டினான். குமார், வா, உன் சாமான்லாம் எடுத்துட்டியா என்றாள் நித்யா. ஆச்சு அம்மா என்று சிறிதாக தன் பள்ளிப்பையை காட்டினான். அதனுள் ஸ்லேட்டு குச்சி, ரப்பர், பம்பரக்கயிறு, தீப்பெட்டி லேபல்கள், ஸ்டாம்புகள், கண்ணாடி, கோலி என்று இருந்தன. இவ்வளவுதானா? இவ்வளவுதான்ப்பா, ஜில்லுவுக்கு இடம் வேணும் இல்லையா என்றான் குமார். என்னது ஜில்லுவா என்று ஆத்மா கேட்டான். தன் பெயர் உச்சரிக்கப்பட்டதை உணர்ந்து கட்டில் அடியில் படுத்திருந்த ஜில்லு திடீரென்று காதுகளை உயர்த்தி கொண்டு வெளியே வந்து குமாரிடம் வாலை ஆட்டியது. ஜில்லு ஷேக்கேன், அது ஒரு காலை தூக்கியது. ஜில்லு நட என்றான். 2 கால்களில் நின்று 4 தப்பட்டி எடுத்து வைத்தது அந்த நாய். சின்ன நாய், பொம்மை போல் கண்ணங்கரையில் என்று கண்களுடன் சடை சடையாக வாசனையாக ஒரு சந்தோஷ பந்தாக அந்த ஜில்லு. குமார் அதை தம்சம் பண்ணினான். காதை பிடித்து இழுத்து கட்டிக்கொண்டு புரண்டு காலை வாரிவிட்டு குழந்தை செய்த அத்தனை ஹிம்சைகளையும் சட்டை செய்யாமல் அவனுடனேயே ஒட்டிக்கொண்டு இரண்டு குழந்தைகள் போல் இருந்தது. ஜில்லு ஜில்லு, அப்பா நம்ம ஜில்லுவையும் கூட்டிட்டு போகிறோம் இல்லையா என்று குமார் கேட்டான். இல்லை கண்ணா, விட்டுட்டு போகிறோம் என்றான் ஆத்மா. போய் அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாளே என்றான் குமார். அம்மா தான் போய் சொன்னான். இந்த பார் குமார், அந்த ஹெலிகாப்டரில் மனுஷாளுக்கே இடமில்லை, ஜில்லுவை உள்ளேயே விடமாட்டா என்றான். குமார் உடனே அழ ஆரம்பித்தான். நாயை கட்டி கொண்டான். நான் வரலை என்றான் குமார். நீ வந்து தான் ஆகணும், இங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டா என்றான் ஆத்மா. நானும் ஜில்லும் வீட்டில் இருக்கோம், நீ போயிட்டு வா என்றான் குமார். நித்யா வந்து என்ன சண்டை என்றாள். குமார் ஏன் அழற என்றாள். அப்பா ஜில்லு வேண்டாங்கிறாருமா என்றான் குமார். யார் சொன்னான், ஜில்லுவை கூட்டுட்டு தான் போக போகிறோம், நீ உள்ளே போட கண்ணா என்று அவனை அனுப்பிவிட்டு குமார் தீர்மானமின்றி கண்ணை துடைத்து கொண்டு நாயை கவலையுடன் அள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான். ஆத்மா மைதானத்தில் இப்போதே கியூ வரிசை அமைவதை பார்த்தான். 7 ஹெலிகாப்டர்களும் இளைப்பாறி கொண்டிருந்தன. எதுக்காக போய் சொல்கிற, குழந்தைகிட்ட நாயை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா, அதை அவன்கிட்ட எதுக்கு சொல்லணும், கடைசியில் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தேன், நீங்கள் போட்டு உடச்சிட்டீங்க என்றாள் நித்யா. இல்லை நித்யா, இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் அவனை தயார்படுத்தணும், சும்மா கனவுகளை சப்ளை செய்து கொண்டே இருக்கக்கூடாது, இன்றைய உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நெஞ்சிலே உறுதி வரணும் என்றான் ஆத்மா. ஆமாம், 7 வயசில் இதெல்லாம் தேவையாக்கும், இதை பாருங்கள், அவன் இன்னும் குழந்தை, நாயை விட்டுட்டு போகிறோன்னு தெரிஞ்சால் தாங்க மாட்டான், அதுக்கு மேலே அவனுக்கு உசுறு, ஜுரம் வந்துடும், கடைசியில் சொல்லி எப்படியா சரி கட்டிக்கலாம், நாயை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லுங்கள் என்றாள் நித்யா. இன்னும் 2 மணி நேரம். அறைக்குள்ளிருந்து, ஜில்லு பயப்படாதே, நான் அழைச்சிட்டு போகிறேன், உன்னை விடமாட்டேன், விடாட்ட அவளை ஷூட் பண்ணிடலாம் என்றான் குமார். நித்யா திடீரென்று, இப்படி செஞ்சா என்ன என்றாள். என்ன? பெட்டியில் இடம் இருக்குது, பேசாமல் ஒரு துண்டில் சுற்றி என்றாள். ம், கத்தி கத்தி செத்து போகும் என்றான் ஆத்மா. கையில் ஒரு கூடை வச்சுக்கலாம் இல்லையா என்று கேட்டாள் நித்யா. இந்த மாதிரி நித்யா, அனாவசியமாக காம்ப்ளிகேட் பண்ணாத, விட்டுட்டு போயிடலாம், சாப்பாட்டுக்கு தவிக்கும், வெள்ளைக்காரனாக இருந்தால் சுட்டுட்டே போயிடுவான் என்றான் ஆத்மா. எனக்கு கூட இந்த சனியனை விட்டுட்டு போகிறதுல இஷ்டமே இல்லை என்றாள் நித்யா. என்ன செய்கிறது, திருட்டு பசங்க அவசரப்பட்டு விபரீதம் பண்ணிட்டாங்களே என்று கத்தினான் ஆத்மா. ஆத்மா ப்ளீஸ் என்று அவளை சாந்தப்படுத்தினாள். அவர்கள் கிளம்பும் பொழுது 5 மணி. அந்த கருமேகம் கொஞ்சம் பெரிதாகி இருந்தது. ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் வெளியே வந்து நின்றார்கள். தனியான திறந்த வீட்டை, மல்லிகை பந்தலை, மாமரத்தை, மகிழ மரத்தை, கதவருகில் நீளத்தில் RS ஆத்மா என்ற சிறிய பெயர் பலகையை ஒரு முறை கடைசியாக பார்த்தான். கேஸை மூடினேனா, ஞாபகம் இல்லையே என்றாள் நித்யா. சட், வா வா, கேஸை மூடினா என்ன, திறந்தா என்ன என்றான் ஆத்மா. ஒரு பெட்டி, ஒரு சிறிய கூடை. கூடை? ஏய், கூடைக்குள்ள என்ன என்றான் ஆத்மா. நீங்கள் பேசாமல் வாங்கோ, ஜில்லு தூங்குறது, சமாளிச்சுக்கலாம் என்றாள் நித்யா. இதை பாரு, வம்பு, வீண் வம்பு, கூடையை திறந்து பார்த்தா அசிங்கமாக போயிடும், வேண்டாம் விட்டுரு என்று கூடையை பிடுங்கினான் ஆத்மா. குமார் வீரிட ஆரம்பித்தான். விட்டுடுங்கோ, நான் சமாளிக்கிறேன், அவள் ஒன்றும் செக் பண்ணலையாம் என்றாள். இராணுவத்தின் 3 டன் வண்டி ஒன்று வந்து நின்றது. கமான் குவிக் குவிக் என்று ஒரு சீருடை குரல் கொடுத்தது. ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் பெட்டியும் கூடையுமாக ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட ஆத்மா அந்த முகங்களை பார்த்தான். கவலை முகங்கள், எதிர்காலம் அறியாத முகங்கள், எங்கே போகிறோம், எங்கே நிற்போம், எந்த திசை, எந்த மண், எதுவும் தெரியாமல் வண்டி ஆடி ஆடி மைதானத்தை நெருங்கியது. ஆத்மா கூடையை அடிக்கடி கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மைதானத்தில் இறங்கி மெல்ல நகரும் வரிசையில் ஒட்டி கொண்டார்கள். இராணுவ உடையில் அதிகாரிகள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார்கள். 7 ஹெலிகாப்டர்களிடமும் 7 வரிசைகள் இருந்தன. நகரத்தின் அத்தனை பேரும் வித்தியாசங்களின்றி சற்றே தவிப்புடன் சற்றே அவசரத்துடன் அந்த புரியாத வாசலில் தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தார்கள். இளம் இராணுவ அதிகாரிகள் வயதானவர்களை தூக்கி ஏற்றி கொண்டிருந்தார்கள். நிற்பவர்கள் நடப்பவர்கள் சக்கர நாற்காலிகள் கைத்தடிகள் ஏழைகள் குழந்தைகள் நகரம் முழுவதும் இன்னும் 1 மணி நேரத்தில் காலியாகிவிடும். ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் மெல்ல மெல்ல அந்த இயந்திர பறவையை அணுக அணுக அவன் இதயம் தவித்தது. எப்படியாவது உள்ளே சென்று ஏற்றி கொண்டு விட்டால் கிளம்பிவிட்டால் அப்புறம் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்து விடலாம். அருகே அருகே ஒரு பெட்டி தானே என்றார் அதிகாரி. ஒரு பெட்டி அந்த கூடை, அதன் மேல் துண்டு போட்டு மூடியிருந்தது. இராணுவ அதிகாரி பெட்டியை குத்து மதிப்பாக தூக்கி பார்த்து போங்க போங்க உள்ளே சீக்கிரம் என்றான். அப்பாடா என்றபடி நித்யா கூடையை தூக்கி கொண்டாள். அந்த சமயம் அதனுள் உறங்கிக் கொண்டிருந்த ஜில்லு கீச்சு குரலில் முணங்க ஆரம்பித்தது. சீக்கிரம் ஏறு நித்யா என்றான் ஆத்மா. இப்போது ஜில்லு ஸ்பஷ்டமாகவே ஊழையிட ஆரம்பித்து விட்டது. ஜஸ்ட் அ மினிட் மேடம். அதிகாரியின் உப அதிகாரி அவளிடம் இருந்து கூடையை பிடுங்கி கொண்டார். சடுதியில் அதன் மேல் இருந்த துணியை விலக்கினார். நாய் ஜில்லுவை பொறுக்கி மேஜை மேல் வைத்தார். மை காட், யார் நாயா இது? ஆத்மா, ஆபீசர், இட் இஸ் லைக் திஸ் நோ, இட் என் பையன். ஏயா, உங்களுக்கு படித்து படித்து சொல்லலை? லவுட் ஸ்பீக்கரில் சொல்லலை? வீடு வீட வந்து சொல்லலை? மிக அவசியமான பொருள்களை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்ட்டு? நாய், காட், வாட் ஸ்டூபிடிட்டி ஐ சே. ஆஃபீஸர், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என் பையன் லூக் மிஸ்டர், உன்னோட வாதாட்டிகிட்டு இருக்க நேரம் இல்லை. ஹெலிகாப்டர் புறப்பட்டாகணும். அதை பாருங்கள், மேகம் கதிரியக்க மழை வந்துக்கிட்டு இருக்கு. நாம் எல்லோரும் சாவிலிருந்து சில மைல் தூரத்தில் இருக்கோம். மனுஷங்களுக்கே இடமில்லை, நாயை கூட்டி வரேங்கிறியே. உனக்கு இப்போ சலுகை தந்தால் அந்த ஆள் பியானோ எடுத்துகிட்டு வரேம்மா. இன்னொருத்தன் என் பசுமாட்டை ஏன் உடனும்பா? நாமெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு 8 கிலோ சலுகை கொடுத்ததுக்கே சிஇஓ என்னை காய்ச்சறான். முடியாது, நாயை அனுமதிக்க முடியாது. இது எங்கள் குழந்தை மாதிரி சார் என்றாள் நித்யா. உள்ளே போங்க உள்ளே போங்க, நாய் கிடையாது. அடுத்தது அடுத்தது, படுபாய் பசங்களா என்றான் ஆத்மா. என்னது? உங்களை தாண்டா உங்களால் தாண்டா சண்டை வந்தது என்றான் ஆத்மா. பொறுப்பில்லாமல் அவசரப்பட்டு அவன் மேலே அணுகுண்டை போட்டுட்டு அவன் திரும்பி போட்டு உங்கள் மாதிரி ராட்சச பிரதிகளோட அவசர போக்கினால தான் கொலைவெறியால் தானே சண்டை வந்து நாங்கள் ஒன்றும் தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு இறந்து போய் பிரிஞ்சு போய் இப்போ ஊர் ஊராக எல்லாத்தையும் திறந்து ஓட வேண்டியிருக்கு. பிளடி மிலிட்டரி ராஸ்கல்ஸ் என்று கத்தினான். ஆத்மாவின் கன்னத்தில் பழையர் என்று ஒரு அறை விழுந்தது. லுக் மிஸ்டர், நாங்கள் இல்லை காரணம், தலைவர்கள்தான். ஹோலிமப் ஐசே. ஆத்மா குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டான். நித்யாவும் ஏற்றப்பட்டு அவசர அவசரமாக மற்றவர்கள் ஏற்றப்பட்டு இறுதியில் இராணுவ அதிகாரிகள் ஏறிக்கொள்ள கதவு மூடப்பட்டது. மண்டை சிறகுகள் சுற்ற ஆரம்பித்து சுழற்சி அதிகமாகி ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக சாய்வு பாதையில் உயர்ந்தன. ஆத்மா வலிக்கிறதா என்றாள் நித்யா. ஏகப்பட்ட ஜனங்கள் அடைத்திருந்தார்கள். நித்யாவும் ஆத்மாவும் ஒரு ஓரத்தில் பதிய நின்று கொண்டு மேலே கிடைத்ததை பற்றிக்கொள்ள ஹெலிகாப்டர் மேலே மேலே செல்ல வயிற்றுக்குள் பயப்பந்து சுருண்டு கொள்ள, குமார், நம் ஊருக்கு போனதும் வேறு நாய் வாங்கிக்கலாம் என்றான் ஆத்மா. குமார், ஏய் குமார், நித்யா குமார் எங்கே என்றான். உங்கள் கூட தானே இருந்தான் என்றாள் நித்யா. இல்லையே, உன் கையை பிடிச்சுட்டு இருந்தான். குமார் குமார் குமார். நித்யாவின் அலறல் அந்த மிஷின் படபடப்பில் கரைந்தது. ஐயா ஐயா, என் மகன், என் மகனை விட்டுட்டோம், கதவை தரங்க என்று ஆத்மா மோதினான். ஒரு வலுவான கரம் அவனை அடித்து வீழ்த்தி பிடித்தது. ஹெலிகாப்டர் வானத்தில் புள்ளியாக மறைய குமார் பெஞ்சின் அடியில் பதுங்கியிருந்தவன் ஜில்லுவை தடவி கொடுத்து கொண்டே வெளியே வந்தான். கவலைப்படாத ஜில்லு, அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுவா, நாம் வீட்டுக்கு போகலாம் வா. சிறுவனும் நாயும் மெல்ல உற்சாகமாக நடந்து செல்ல யாரும் இல்லாத பிஸ்கட் கடையில் அடுக்கி வைத்திருந்த பிஸ்கட்டுகளில் நிறைய எடுத்துக்கொண்டு ஜில்லுவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு வீட்டை நோக்கி நடக்கையில் வந்த மழையில் சிறுவனும் நாயும் ஆனந்தமாக நனைந்தார்கள். நன்றி. மற்றொரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.